పాదమస్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. ఉభయలింగాధికరణం నష్టానతోపి పరస్య ఉభయలింగం అప్పటి ఇది ఆరక్ష ఇదమధికరణం ప్రవృద్ధమస్తి దర్శయతి చ ఇది ఏతావత్ పర్యంతం ఏకాదశ సూత్రాన్ని తత్ర కృతాది తాత సూత్రాణం భాష్యమపి దృష్టం. అత్ర పూర్వే వ్యాఖ్యాతారః అధికరణద్వయం రచితవంతః న స్థానతోపి పరస్య ఉభయలింగం సర్వత్ర హి న భేదాదిచేతన ప్రత్యేకమతద్వచనా అపి చ ఏవమేకే అరూపవదేవ హి తత్ప్రధానత్వాత్. ఇది చతుర్నాం సూత్రాణం ప్రథమాధికరణం. అనంతరం ప్రకాశవచ్చ అవయ్యర్థ్యం ఆహహి తన్మాత్రం దర్శయతి చ అధో అపి స్మర్యతే అతయే ఉపమా సూర్యకాదివత్ అంబువదగ్రహణాత్తునత తాత్వం వృద్ధి క్రాస భాత్వ ఉభయలింగారేవం దర్శయతి చ ఇది సప్తభిభిః శ్లోక సూత్రైః అధికరణాంతరం ఇది వ్యాఖ్యాతవంతః. తత్ర ఏతాదృశరీత్యా అధికరణద్వయం తత్ర న సామంజస్యమర్హతి ఇది నిరూపితమస్తి. అంతే గత్వా నియోగ విషయ తైః ఆత్మా ఇత్యుక్తం. నియోగ కథం సంగచ్చతే ఇది అత్ర ప్రశ్న. ప్రపంచ ప్రవిరయస్య నియోగ కథం భవతి కదాపి వక్తుం న శక్యతే ఇది ఉపరి భాగ అస్తి యదస్మాభి రసునా ద్రష్టవ్యం. దర్శయ తిజాంగ్ర సూత్రతుల కడైసి భాగత్తుల ఇరుకోం. నస్థానతోపి పరస్య ఉభయలింగం సర్వత్రహి అప్పటిని ఆరంభిచ్చు ఉభయలింగాధికరణమును పేరు. இந்த அதிகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு தத்பதார்த்த சோதனமானது நடக்கிறது. தத்பதம்னு சொன்னா பரமாத்மா, உலகத்தை படைச்சதான பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? அவர் மாயையோட கலந்து தன்னை சேர்த்துண்டு உலகத்தை படைச்சார். அந்த மாய அவருக்கு ஸ்வபாவமான ஒரு தர்மம் இல்லை. దైవీకేష గుణమయీ మమ మాయా దురత్యయా మామేవ ఏ ప్రపద్యంతే మాయామేతాంతరంతి ఇంత మాయేంగ్రదు ఎన్నడతల ఇరకూడదాన ఒక శక్తిని అవరే చొల్లిక. ఆహయా అదే నిరుతి తడుతు శుద్ధమాన ఒక బ్రహ్మత నాం అరియణం ఎంగ్రదు తత్వం. అదే చొల్రతకాహ వంద సందర్భతల இந்த ஏழு இந்த பதினோரு சூத்திரங்கள் இருக்கக்கூடியதான இந்த அதிகரணத்துல முன்னால வியாக்கியம் பண்ணினத மகா முதல் நாலு சூத்திரங்கள் ஒரு அதிகரணமாகவும் மற்ற ஏழு சூத்திரங்கள் ஒரு அதிகரணமாகவும் பிரித்து பண்ணின அந்த வியாக்கியானம் சரியா இல்லை. ஏன்னா முதல் அதிகரணத்திலேயே பிரம்மம் சத்ரூபமா அல்லது ஏகரூபமா அல்லது ஒரு ரெண்டு உருவத்தோட கூடினதா பல உருவத்தோட கூடினதா என்கிறதெல்லாம் விசாரம் பண்ணி ஏகரூபமாகத்தான் பிரம்மம் இருக்குன்னு தீர்மானம் பண்ணின பிறகு அது சத்ரூபமா அல்லது சித்ரூபமான மறுபடியும் சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு அப்படியே பொருத்தம் இல்லைன்னு சொல்லி முடித்தார். அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தை அழித்தால்தான் அத்வைத்தமானது வரும். அத்வைத்தம்னா ஒரே பொருள், பல பொருள் இருக்குன்னா பல பொருளை நாசம் பண்ணினா தானே ஒரு பொருள் அங்கு மிஞ்சம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நியோக விஷயம் அப்படின்னா இவைகளை ஒரு விதமாக அழித்து விட வேண்டும் எனக்கூடியதான ஒரு கட்டளை. அப்படித்தான் வேதாந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கினார். அதுக்கு சமாதானம் சொல்றதுக்காக வந்திருக்கு. இப்ப அதான் பார்க்கணும். நியோஜோபிச்சா பிரபஞ்சாவஸ்தாயாம் யா அவகம்யதே ஜீவா நியோஜ்யோபி. இந்த விஷயம் எல்லாம் இல்லாததுனால இதுக்கு நியோகம் இல்லையேன்னு சொன்னோம். அந்த நியோகம் இல்லையேன்னு நியோகம்னா கட்டளை. இந்த கட்டளைங்கிறது அத்வைதத்துல கிடையாது. பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல அந்த கட்டளத்தான் பிராரம்பமே. சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா, தர்மம் என்கிறது வேதத்தில் இருக்கக்கூடியதான கட்டளையால் தெரியப்படுகிறது. அந்த சோதனை கட்டளைத்தான் பிரமாணம். இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு லட்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ இதேதான் சொல்லி, இப்படி இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு மனுஷனை தூண்டிக்கொண்டே இருக்கிறதான் வேதம்ங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது. ஒரு தூண்டுகோலும் இல்லை, இங்க இருக்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியது ஒண்ணும் தான் இங்க அப்படின்னு கேட்க சொல்லியிருக்கோம். அங்கே நியோஜோபித பிரபஞ்சாவஸ்தாயாம் யஹ அவகம்யதே ஜீவோ நாம, ஒருவேளை கட்டளை இருக்கணும் என்று நீங்க சொன்னேடையானால் இந்த பேதாவஸ்தைகளை பிரபஞ்சாவஸ்தம்னு, இங்க பிரபஞ்சம்னா பேதம்னு அர்த்தம். ஏன்னா இது வேறு அது வேறு அப்படின்னு அப்படின்னு சொல்லத்தானே நம்ம பிரிச்சு சொல்றோம் அர்த்தம். பிரிச்சு சொல்றதுன்னா நடுவுல பேதம் இருக்கோம். அதனால பிரபஞ்ச சித்தத்துக்கு லட்சணையா இங்க பேதம்னு அர்த்தம். பிரபஞ்சாவஸ்தாயாம் யோ அவகம்யதே ஜீவோ நாம, இந்த ஜீவன் ஒருத்தனை சொல்ற இவன் பிரபஞ்சத்து பிரபஞ்சம் எனக்கூடியதான கூட்டத்துல சேர்ந்தவரா இல்ல பிரம்மத்தோட சேர்ந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி. யோ அவகம்யதே ஜீவோ நாமா, இந்த ஜீவன் என்று சா பிரபஞ்சபட்சஸ்தெய்வா சாத் பிரம்மபட்சஸ்தெய்வா, பிரபஞ்சத்துக்கு சேர்ந்தவரா அல்லது பிரம்மத்துக்கு சேர்ந்தவரா? பார்க்கணும், பிரம்மம்னு ஒண்ணு பிரம்மத்தினால உண்டானதான உலகம்னு ஒண்ணு, ரெண்டு பக்கம் தானே இருக்க. இந்த நடுவுல ஜீவன் சொல்ற இவள இந்த கோஷ்டியில சேர்க்கிறேன் அந்த கோஷ்டியில சேர்க்கிறேன். பிரதமேதி கல்பே பிரபஞ்சம் எனக்கூடியதான குரூப்ல ஜீவனையும் சேர்க்கிறையானால் நிஷ்பிரபஞ்ச பிரம்மத்வ பிரதிபாதனேனா, அந்த எப்படி சொல்றே பிரம்மமானது பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாததாக பிரம்மம் இருக்கு என்று சொன்னால் ஜீவசியாபி பிரவிதாபி தத்வாத், எப்படி பூமி முதலிய பதார்த்தங்கள் இருக்கோ அதே போல ஜீவனையும் உலகத்தை எல்லாம் பிரவிலாபனம் பண்றதுங்கிற சமயத்துல ஜீவனையும் அதோட சேர்ந்து அழிக்க வேண்டியதாக இருக்கும். பிரதமே விகல்பே, முதல் விகல்பத்தில் நிஷ்பிரபஞ்ச பிரம்ம தத்துவ பிரதிபாதனேன பிரபஞ்ச சம்பந்தம் இல்லே பிரம்மத்துக்கு என்று சொல்வதனால் பிரதிபாதனம் பண்ணியிருப்பதனால் பிருதிவியாதிபது ஜீவசியாதி, இந்த பஞ்சபூதங்களும் எப்படி பொய்னு சொல்றோமோ அதே போல ஜீவனையும் பிரவிலாபித்த அவரையும் அழித்ததனால் என்ன ஆச்சுன்னு கத்திய பிரபஞ்ச விலையே நியோக உச்சேத்து, பிரபஞ்சத்தை எல்லாம் அழித்துப்படும் அப்படின்னு யாருக்கு சொல்றேன்? ஜீவன் இருந்தானா அவனுக்கு கட்டளை இருக்கணும், யார பார்த்து யார நோக்கி கட்டளை இடணுமோ அவனும் அழிந்து போய்விட்டானே, உங்க பட்சத்துல எப்படி வர முடியும்? கத்தியவா நியோக நிஷ்டதையா மோட்சோ அவாப்தவியா உச்சேதா. அதே போலயே யாருக்கு அடைய வேண்டியது மோட்சம், உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு அது அடைய வேண்டியது மோட்சம் யாருக்கு சொல்ல போறேன்? ஏன்னா அந்த ஜீவனானவன் அவன் பிரபிலாபிதனாக ஆயிட்டான். பிரபஞ்ச கோஷ்டியில் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தை அழிக்கும் பொழுது இல்லை என்று நீக்கும் பொழுது அவரையும் இல்லை என்று நீக்கியாச்சு. திவிதீயேதி, அப்படி இல்லாமல் இந்த ஜீவன் பிரபஞ்ச கோஷ்டியில சேரல பிரம்ம கோஷ்டியில சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்வேளையானால் திவிதீயேதி பிரம்மைவ அநியோஜ்ய ஸ்வரூப ஸ்வபாவம் ஜீவசிய ஸ்வரூபம். அப்ப ஜீவன் யார? பிரம்மந்தான். பிரம்ம பட்சத்துல சேர்ந்திருக்கான்னு சொன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுத்தான். திவிதீயேதி, இரண்டாவது பட்சத்திலையும் பிரம்மைவ அநியோஜ்ய ஸ்வபாவம் ஜீவசிய ஸ்வரூபம். அநியோஜ்யம் கட்டளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறவன் ஜீவன், அவன்தான் பிரம்மம் என்று ஜீவனுடைய ஸ்வரூபம் பிரம்மம் தான் என்று சொல்வேடையானால் அப்ப ஜீவத்வம் ஜீவனாயிருக்கும் தன்மை எது? அவித்யாக்கிருதமேவா, அவித்யினால் செய்யப்பட்டது தான் என்று பிரதிபாதித்தே அப்ப சொல்லிட்டேயானால் இப்படி பிரம்மனின் யோஜ்யாபாவா, இந்த கட்டளைங்கிறது ஜீவனுக்கு ஒரு விதவா பரமாத்மாவுக்கு வராது, அதனால பிரம்மனின் யோஜ்யாபாவாது நியோகாபாவ ஏவா, அந்த ஜீவனிடத்திலையும் நியோகம் என்கிறது இல்லை, கட்டளை என்கிறது இல்லை. பார்க்கணும், தூணை பார்த்து பார்த்ததுமே தூணுங்கிற ஞானம் வந்தாச்சு. இந்த தூணை நீங்க ராட்சசனா அறியும் போன கட்டளை இட்டா வருமா? ஞானத்துல கட்டளை இல்லை. தூணை பார்த்தா தூணை பார்க்க தூணுங்கிற ஞானம் வந்துதான் ஆகும். அத வரப்படாது, வேற அறிவு வரணும் அப்படின்னு சொன்னா அது வருமா? வராது. ஆகையால் ஞானத்துல கட்டளை இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல திரஷ்டவியாதி சப்தாதி பரவித்யாதிகார படித்தாக தத்துவ அதிமுகீகரண பிரதானா. என்ன சுவாமி, வேதாந்தத்துல கட்டளையே இல்லைங்கிறே. ஆத்மாவாரே திரஷ்டவியா சோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா அப்படின்னு கட்டளை காணப்படுகிறது. ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை அறியணும், ஆத்மாவை மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், இப்படி எல்லாம் கட்டளை காணப்படுறது ஒண்ணும் இல்லைன்னு சொல்றே அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்? திரஷ்டவியாதி சப்தாக அப்படி திரஷ்டவியோ சோதவியோ மந்தவியோ என கொடுக்கிறான சப்தங்களும் பரவித்யா அதிகார படிதாக. பரவித்யா அதிகாரம்னா பரவித்யா பிரகரணம், பரவித்யா பிரகரணம்னா பரமாத்மாவை சொல்லக்கூடியதான சந்தர்ப்பம். பரவித்யா பிரகரணம்னா ஆத்மாவை சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்தில், அந்த கான்டெக்ஸ்டில் பரவித்யா அதிகார படிதாக. அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுறதுன்னு தத்துவ அபிமுகீகரண பிரதானாக. இது தத்துவப்பா, இதை கவனி அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததே தவிர தத்துவ அவபோத விதி பிரதானா பவந்தி. புத்தகத்துல தத்துவாபோதான் இருக்கு, தத்துவ அவபோத நடுவில் ஒரு வகாரம் விட்டு போச்சு புத்தகத்துல. தத்துவ அவபோத விதி பிரதானா பவந்தி, தத்துவ அவபோதம் அதுக்காகத்தான் வந்திருக்கே தவிர எங்கேயோ பார்க்கிறவன இங்க பாருன்னு சொல்ற மாதிரி. பத்து பேர் இருக்கார், ஒருத்தர் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். எங்கேயோ பாக்கிறவர இங்க பாருன்னு என்ன அர்த்தம்? பார்த்து என்ன ஆகணும்? இங்க பாருன்னு அர்த்தம் கவனின்னு அர்த்தம். இங்க பாருங்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தூட்டுமான விஷயம் கவனிங்கோன்னு அர்த்தமே தவிர, இங்க ஏதோ விஷயம் இருக்க அழகா இருக்க இதை பாருங்கோன்னு சொல்றதுக்காக பாருங்கிறோம். இங்க பாருன்னு என்ன அர்த்தம்? கவனின்னு அர்த்தம். அதே தான் தத்துவ அபிமுகீகரண பிரதான, தத்துவத்தின் பக்கத்துக்கு பார்க்கணும் என்று சொல்றதுக்காக வந்ததே ஒழிய தத்துவ அவபோத விதி பிரதான. அங்கே கட்டளைக்காக ஒண்ணும் இல்லை. லோகேபி உலகத்திலையும் இதம் பஸ்யா இதமாகர்ணயா, இதை பார் இதை கேள் அப்படின்னு சொன்னா, ஏவம் ஜாதிய கேட்டு நிறைய பேசோ இப்படி சொன்னா, பிரணிதான மாத்திரம் குரு, இங்க கவனி, பிரணிதானம்னா கவனிக்கிறது, பிரணிதான மாத்திரம் குரு இருக்கிறது. நான் ராட்சா ஞானமே ஏவோ குரு, ஞானத்தை பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானமாவது தானா வரணுமே தவிர நீங்க பண்ணுமோன்னு சொல்ல முடியாது. அதேபடியே சில நிறைய விஷயங்கள் இருக்க, ஒரு பொருளை பார்த்ததுமே அதை நீ விரும்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? விரும்புன்னு சொன்னா இஷ்டம் இல்லை நான் விரும்ப மாட்டேங்கிறோம். விரும்புன்னு அந்த விரும்புதல்ங்கிறது அவனுக்கு தானா வரணுமே தவிர நீங்க வந்து கட்டளையிட்டு வர முடியாது. ஆசை ஞானம் செயல் இவை எல்லாம் செஞ்சு சொல்ல முடியாது, தானா வரணும். அது ஏய அபிமுகத்தியாபி, ஒருவேளை அவன் ஒரு பொருளை பார்த்தானே ஆனால் ஞானம் கதாச்சி ஜாயதே கதாச்சி நஜாயதே, சில சமயத்தில் அதை அறியலாம் அறியாம போகலாம். தத்மாத் சம்பிரதி ஞான விஷயையேவ தசையிதவியா ஞாபகிது காமேனா. ஆகையால் ஒரு மனுஷனே உன்னை அறியணும் என்று அவன் நினைத்தானே ஆனால் அப்பொருளை அதுக்கு முன்னால் அவனுக்கு முன்னால் வைக்கணும். அவன் இஷ்டம் இருந்தா பாத்துக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், வேணுங்கிறான், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கான். அவ்வளவு தஸ்மான் தர்சித்தே ஆத்மஸ்வரூபத்தை காண்பித்தால் பயனேவ யதா விஷயம் யதா பிரமாணம் ஞானம் உற்பத்தியதே. ஞானமானது தனக்கு தானா உண்டாகிறது, அப்பொருளுக்கு தகுந்தாகவும் அதுக்கு தகுந்த பிரமாணத்தினாலையும். ஒரு பொருளை எதிர்க்க வச்சு ஒரு புத்தகத்தையோ ஒரு குடத்தையோ வச்சிருந்தா கண்ணால பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறான். அதே போலயே வேற ஒரு பதார்த்தம் வச்சுடையானா அதை சுவைத்து தெரிஞ்சுக்கிறான். அதே போலயே நல்ல வாசனை அங்க இருக்குமையானால் வாசனை திரவியத்தை அங்க வச்சுன்னா முகர்ந்து தெரிஞ்சுக்கிறான். ஏன் சார் வாசனை திரவியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கப்படாதான்னு கேட்கப்படாது. பொருள் இருக்குமே ஏன்னா அப்பொருளானது அவன் தெரிஞ்சுக்கிறான்னு அதுக்கு தகுந்த பிரமாணத்தையும் அதுக்கு தகுந்ததான ஒரு விஷயத்தையும் தானா பார்த்து தெரிஞ்சுக்கிறானே தவிர நீங்க ஒன்னும் கட்டளையிட வேண்டியதில்லை. மற்ற பிரமாணாந்தரேன அந்நதா பிரதிபத்தே அர்த்தே அந்நதா ஞானம் நிருத்தியாபி உபபதியது. பிரமாணாந்தரத்தினால வேறொரு பிரமாணம் எது இருக்கோ அதனால அந்நதா பிரதிபத்தே அர்த்தே வேறு விதமாக அறியப்பட்டதான பொருளில் அந்நதா ஞானம் நியுக்தியாவே உபபத்தியது. எப்படி ஒரு தூணை பார்த்து இந்த ராட்சசன்னு அறியுன்னு சொன்னா அவனுக்கு ஞானம் வரவே வராது. எத்தனை நாள் பார்த்தாலும் எப்படி பொருள் இருக்கோ அப்படிதான் அறிவு வருமே தவிர அதுக்கு மாறாக அறிவு வருவதில்லை. தூணை பார்த்து என்னைக்காவது நீங்க புலின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்ல பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் ஏன் சுவாமி வராது? அந்நதா அர்த்தே பொருள் வேற விதமா இருக்கணையானால் கண்ணால ஞானம் வரும் பொழுது அப்படித்தான் வருமென்றால் அந்நதா ஞானம் நியுக்தம். இது புலி என்று அறி, இதை வந்து பாம்புன்னு அறி அப்படின்னு சொன்னாலும் அது சரியா வராது, ஞானம் அப்படி வராது. இருக்கிற பொருளை இருக்கிற விதமாகத்தான் காண முடியும். இதுதான் ஞானத்துக்கும் உபாசனைக்கும் இருக்கிற வித்தியாசம். சாலக்கிராமத்தருக்கு இது மகாவிஷ்ணுவும் தன்னனேங்கிற சிவலிங்கத்தை லிங்கத்தருக்கு இது சாட்சாத் பரமேஸ்வரன் உமாசாயம் திரிநேத்திரம் பிரபு ரிஷபவாகனம் அப்படின்னு நினைக்க சொல்றா அதை நினைக்கிறோம். ஆனா அது ஞானம் இல்லை, அதுக்கு என்ன பேரு உபாசனம். அவனுக்கு இருக்கிறத இருக்கும்படி பாருன்னு சொல்றதுதான் ஞானம். சோ அந்த ஞானத்துல ஒன்ன இன்னொன்னா பார்க்க முடியாது, கட்டளை கிடையாது. பிரமாணாந்தரேன கண்ணு முதலிய பிரமாணங்களினால் அந்நதா பிரசித்தே அர்த்தே ஒரு விதமாக அறியப்பட்டதான பொருளை அந்நதா ஞானம் இன்னொரு விதமாக அறிவானது நியுக்தியாபி. நீங்க கட்டளையிட்டாலும் வராது. தூணை பார்த்தா தூணுன்னு அறிவு வருமே, தூணத்தை பார்த்தா மனுஷனோ பாம்புன்னு அறிவு வராது. என்ன இப்படி பார்க்க சொல்லியிருக்கா, ஆகையால் நான் இப்படித்தான் அறிவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஞானம்னு பேர் இல்லப்பா. பின்தருகி மானசிகா கிரியா, மனசுனால இவன் ஒன்ன இன்னொன்னா பார்க்கணும்னு தலை முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படித்தான், ஆகையால் அது ஞானம் இல்லை. ஸ்வயமேவ அந்நதா உற்பத்தியேதா, ஒருவேளை தூண கண்டு மனிதன் அவருக்கு ஞானம் வந்ததையானால் அதுக்கு என்ன பிராந்தி அது பிராந்தி ஞானம். ஒன்ன கண்டு இன்னொன்னு பார்த்தானேயானால் அதுக்கு என்ன பேரு, அதுக்கு பிராந்தின்னு பேரு. ஞானந்தும் பிரமாண ஜன்யம். ஞானம்னு சொன்னாலோ நமக்கு வர வேண்டியதான ஞானம் எப்படி இருக்கலாம், பிரமாண ஜன்யம். பிரமாணத்தினால கண்ண காக மூக்க நாக்க கௌரவ முதலிய பிரமாணங்கள்னால பிரத்யட்ச பிரமாணத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ உபமானத்தினாலேயோ சப்தத்தினாலேயோ அர்த்தாபத்தியினாலேயோ வரணும். ஞானம் பிரமாண ஜன்யம் யதாபூத விஷயம். எப்படி பொருள் இருக்கோ அப்படித்தான் ஞானம் வரணும். பொருள் தூணா இருக்கும் பொழுது மனுஷன்னு ஞானம் வந்தா அது சமய ஞானம் இல்லை. யதாபூத விஷயம், பொருள் எப்படி இருக்கோ அப்படி ஞானம் வரணும். நதன் யோக கதே நாபி காலயுதம் சக்கியதே. ஆயிரம் கட்டளைகள் இட்டாலும் தூண பாம்பா பாரு தூண பாம்பா பாருன்னு பார்க்க போறது இல்ல. நதன் யோக சதே நாபி கரையிடும் சக்கியதே, நக பிரதிஷேத சதே நாபி வரையிடும் சக்கியதே. அதே போலயே தூணை பார்த்து இது தூணல்ல தூணல்லன்னு சொன்னாலும் அது தூணல்ல நடக்கானா, தூணை பார்த்து தூணல்ல நீங்க சொன்னாலும் அவன் தூணாக தான் பார்க்க போறான் அப்படி. நக பிரதிஷேத சதே நாபி வரையிடும் சக்கியதே, நகி தத் புருஷ தந்திரம். மனிதனால் செய்யக்கூடியது அது இல்லை. ஆனா என்ன வஸ்து தந்திரமே வகிதது, ஆப்ஜெக்ட் ஆர்கிடெக்சர். எந்த பொருளானது எப்படி இருக்கோ அப்படித்தான் தெரியுமே தவிர இன்னொரு விதமாக தெரியாது. அதான் வஸ்து தந்திரம். வஸ்து தந்திரம்னு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அப்படின்னு அர்த்தம். புருஷ தந்திரம்னு இவன் எப்படி கருதுகிறானோ அப்படி அறிவு வரணும்னு நினைக்கிறது. புருஷ தந்திரத்துக்கும் வஸ்து தந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு அறிவு நமக்கு வரணுமையானால் அது பொருள் எப்படி இருக்கோ அப்படி அறிவுத்தான் வரும், வேற விதமான அறிவு வராது. அதான் பிரமாணமான ஞானமானது பொருளுக்கு தகுந்தா போல அறிவு வரும். ஆனா புருஷனா இருக்கிறவன் என்ன பண்ணனா, நான் இதை அதுவா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவர் என்ன பண்றது, உடம்பு பண்ண முடியாது. நகி புருஷ நகி தத் புருஷ தந்திரம் வஸ்து தந்திரமே வகித்தது அதோபி நியோகாபாவா. அக்காரணத்தினாலையும் இங்க ஓர் கட்டளையும் இல்லை. கிஞ்சான்யது அதோட இல்லாமல் நியோக நிஷ்டதையைவ பரியவஸ்தி ஆமனாயே எது அபியுபதமும் அனியோஜ்ய பிரம்மாத்மத்துவம் ஜீவச்ச தத் அப்ரமாணகமேவச்ச. அதோட இன்னும் பாருங்க, நீங்க வேதங்களை பூர்வமீமாம் செய்யற வேதங்களை எப்படி ஒத்துருக்க, நியோக விஷயமா ஒத்துருக்க. வேதங்கள் தான் நீ இது பண்ணு இது பண்ணாதே இப்படி இரு அப்படி இருக்காதே அப்படின்னு சொல்றதுக்காக வந்த கிரந்தங்கள்னு தீர்மானம் பண்ணிருக்க. நியோக நிஷ்டதையைவ பரியவர்த்தியதி ஆம்னாயே. ஆம்னாயம் வேதங்கள். வேதங்கள் என்ன சொல்றதுன்னு மனுஷனை தூண்டது. சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கா, தத்து பொண்ணு மாச பண்ணு, பசுல ஆசையா இருக்கா, சித்திரையா விஜயப்பட்டுக்காமா, சித்திரா எகத்தை பண்ணு, இப்படின்னு எந்தெந்த ஆசை இருக்கோ அந்தந்த ஆசைக்கு தகுந்தா போல ஒரு மனுஷனை தூண்டுகிறது அப்படின்னு தீர்மானம் பண்ண பிறகு நியோக நிஷ்டதையைவ தூண்டுதலே காரணமாக உள்ளது அப்படின்னு பரிவர்த்தி ஆம்னாயே எது அபியுபகம் அபியுபகதம் அனியோஜ்ய பிரம்மாத்மத்துவம் ஜீவச்ச. இந்த ஜீவனை ஒரு கட்டளை எடுக்க முடியாதுன்னு எது சொல்றோ அப்ப என்ன ஆயிடும், சார் அப்பிரமாணகமே முன்னாலேயே நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்ட. வேதங்கள் எது சொன்னாலும் இது கட்டளை எடுக்கத்தான் இருக்கும். அப்படி ஜீவனானவன் பிரம்மஸ்வரூபமா இருக்கான் அவன் இடத்துல ஒரு நியோகமும் வராதுன்னு இப்ப ஒத்துந்தேனால் முன்னால சொன்ன வாக்கியமானது அப்பிரமாணமா விடும். அது முன்னால சொன்னது அப்பிரமாணகமே வச்சார் அப்பிரமாணம் ஆயிடும். அக சாஸ்திரமேவ அனியோஜ்ய பிரம்மாத்வத்துவம் அப்படி ஆகட்சித்தா அப்படின்னு சார். இந்த சாஸ்திரமே என்ன சொல்றது, அனியோஜ்யமான பிரம்மாத்மத்துவ ஸ்வரூபத்தையும் சொல்றது அப்படின்னு சொன்னேன்னா முன்னால என்ன சொல்லியிருக்கேன், வேதங்கள் எல்லாமே கட்டளை கட்டளையிட்டத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஜீவன் இடத்துல வரும் பொழுது அனியோஜ்ய பிரம்மாத்மத்துவம் இந்த ஜீவனை கட்டளையிட முடியாதான பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு இப்ப சொல்லலையானால் அவபோதேக புருஷம் நிகழ்ந்தா அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை அறியணும் என்பதற்கு ஒரு மனதை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லலையானால் ததா அப்பொழுது பிரம்மசாஸ்திரத்திய ஏகத்திய த்வர்த்த பரதா. இந்த பிரம்மசாஸ்திரம் பிரம்மசாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம்னு அர்த்தம். வேதாந்தமும் பிரம்மமும் ஒண்ணுதான், அறிவு ஒண்ணுதான். அதனால பிரம்மசாஸ்திரம்னா பிரம்ம போதகமான வேதாந்த சாஸ்திரம். இந்த வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான் த்வர்த்த பரதா, கட்டளையும் இடுகிறது கட்டளைக்கு அப்பாற்பட்டதான ஆத்மஸ்வரூபம்னு சொல்றது. அப்ப என்ன என்ன உட்டுண்டா போல இருக்கு உங்களுக்கு, வேதாந்த சாஸ்திரம் அது வேதத்துக்குள்ள இருக்கிறதுனால அது கட்டளையிடுறது. பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற ஜீவனுக்கு கட்டளை ஒன்றும் சரியா வராதுன்னு சொன்னிலையானால் அப்ப அதுக்கு அப்புறப்பட்டதான் விஷயத்தையும் சொல்றது. அப்படி இரண்டு அர்த்தங்கள் வேதாந்தம் சொல்றதுன்னு ததா. பிறகு பிரம்மசாஸ்திரத்தை ஏகத்திய ஒரு வேதாந்த சாஸ்திரத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொன்ன மாதிரி ஆயிடும். விருத்த பரதாக பிரசஜே ஜாதா முன்னுக்கு பின்னுக்கு முரணாக இருக்கு அப்படிங்கறதும் ஆகிவிடும். அதோட இல்லாமல் நியோக பரதாயாம் ஸ்ருத ஹானிஹி அஸ்ருத கல்பனா கர்ம பவனது மோட்சஸ்ய அதிருஷ்ட பரத்வம் அனித்யத்வம் ச இத்தேவமாதய தோஷாக ந கேனசித் பரிஹர்த்தும் சக்யா. அதோட இல்லாமல் வேதாந்தங்களானது ஜீவனை இது பண்ணு அது பண்ணாமேனு கட்டளை விடுகிறதுன்னு சொன்னேனையானால் அப்ப என்ன ஆகும், பல தோஷங்கள் வரும். பல தோஷங்கள் என்ன, ஒரு தோஷம் ஸ்ருத ஹானி, அங்க எது கேட்கப்பட்டிருக்கோ அதை விட்டுறது. சுருக்கமான உபநிஷத்துல சொன்னதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு அதை கேட்டுண்டு அதை வேணும் வேணும்னு விட்டுவிடுறது, இதுதான் சுருகாரி. பிரம்மமானது அது ஒரு கிரியைக்கும் அதுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். ஜாதி குண கிரியா சம்பந்தங்கள் அதுல இல்ல, அந்த கிரியா சம்பந்தம் அது இல்லாததுனால அது மாறாது. ஆப்தி விகாரம் முக்க சம்ஸ்காரம் இவைகள்லாம் ஆத்மாவில இல்லைன்னு சொன்னேன், அது கேட்டதை விட்ட மாதிரி ஆயிடும். இன்னொன்னு என்னன்னு, அசுத கல்பனா எங்க கட்டளை இல்லையோ அதை மறுபடியும் கட்டளை இடுறதுன்னு ஒத்துண்டா போதாகும். சோ என்ன விகாரம் சம்ஸ்காரம் ஆத்தியம் உற்பத்தியம் எனக்கூடியதான செயல்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு முதல்ல சொல்லிட்டு சொன்ன விஷயத்தை விட்டாச்சு. எது சொல்லலையோ நியோகம் கட்டளை இதை பண்ணுன்னு கட்டளை படுறதுக்கு இருபது ஜீவனுக்குன்னு சொன்னதும் அது இல்லாத எடுத்துண்டா போதாகும். அப்படி ரெண்டு தோஷம், ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா. இன்னொன்னு கர்ம பலவது மோட்சத்திய அதிருஷ்ட பலத்வம். இப்ப ஸ்வர்க்காமோ இதேதான் சொன்னா யாருக்கு ஸ்வர்க்கம் வேணுமோ அவன் அவன் யாகம் பண்ணணும்னு சொன்னார். யாகம் பண்ணின பிறகு ஸ்வர்க்கம் வருது. ஆனா இந்த ஸ்வர்க்கம் பர்மனன்ட் ஆகிறதான் நான் கிடையாது. ஏன்னா ஒரு செயலால அடையப்பட்டதான பொருள் எதுவும் பர்மனன்ட் ஆகிருக்க முடியாது. ஆகையால் மோட்ச பலமும் பர்மனன்ட் அல்ல, அனித்யம்னு ஒத்துண்டா போல ஆயிடும். கர்ம பலவது எகையாகாத கர்ம பலங்கள் போல் மோட்சத்திய மோட்சத்தையும் அதிருஷ்ட பலத்துவம் இப்ப பலம் கிடைக்காது சார், மரணானந்தரம் தான் கிடைக்கும் என்றும் அனித்யத்துவம் அனித்யம் என்றும் இத்தேவமானதோஷ இப்படி பல தோஷங்கள் பரிகர்த்தும் சக்கியா இப்படி ஒத்துங்கள்னா இத்தன தோஷங்கள் வரும். இந்த தோஷங்களுக்கு சமாதானம் உங்களால சொல்லவே முடியாது. தஸ்மாத் ஆயால் அவகதி நிஷ்டானியவ பிரம்ம வாக்கியானி. வேதாந்த வாக்கியங்கள்னா அவகதி நிஷ்டானி, அவகதின்னு சொன்ன அது இருந்த சாட்சாத்காரம்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம் பார்த்தா அது தலைவலி கால்வலி வந்தா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியறதோ இல்லையோ இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம். அது பூத கண்ணாடினால பார்த்தா தான் நமக்கு தெரியும் சார், இல்ல ஒன்னும் உள்ள இருக்கிற வழி தெரியாது இப்படி சொல்றோம். அதே போலயே நமக்கு திருப்தி வந்திருக்கு, நமக்கு தைரியம் வந்திருக்கு, இதை முடிக்க விடலான்னு ஒரு தைரியம் வந்திருக்கு. இதெல்லாம் யாராவது சொன்னா தான் தெரியணுமா? சர்டிபிகேட் வேணுமா உங்களுக்கு? பசிக்கிறதுன்னு ஒரு மனுஷன் சர்டிபிகேட் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா தான் பசின்னு சொல்லல. பசி வந்தா தனக்கு தானா தெரியறதோ இல்லையா? அதே மாதிரியே நான் பிரம்மங்கிறது தனக்கு தானா தெரியும். ஞானம் தேகம் சவிஞானம்னு சொன்னா அனுபவாத்மகமான ஞானம் நான் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. தலைவலி கால்வலின்னோ பசி தாகம்னு சொல்ற இடத்துலயோ இன்னொருத்தருடைய தயவு இல்லாமல் தனக்கு தானா எப்படி தெரியறதோ அதே போல நானே பிரம்மம் என்கிறது தனக்கு தானா உணர்கிறான். இது அபரோக்ஷரூபம். இதுதான் வேதாந்தங்களுடைய நிலை. தஸ்மாத் அவகதி நிஷ்டானியேவா அவகதி. அவகதினா சாட்சாத்காரம். அவாகதின்னு படிச்சான், யாரும் கதி இல்ல, அவாகதியா இருக்கேன்னு சொல்லப்படாது. இங்க அவகதின்னா என்ன அர்த்தம்? சாட்சாத்காரம். தஸ்மாத் அவகதி நிஷ்டானியேவா அவகதியே பிரதானமாக இருக்கக்கூடியதான் பிரம்ம வாக்கியங்கள். நியோக நிஷ்டானி, இதை இப்படி பண்ணு இப்படி பண்ணாம இரு இப்படின்னு கட்டளை வேலை. அசத்த ஏக நியோக பிரதீதே ஏக வாக்கியதா இது அயுக்தம். முன்னால அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏக நியோக பிரத்யோகி பிரதீதி இருக்கு. தசமூர்ண மாதங்களை பண்ண ஓமும் அப்படின்னா இல்ல சந்தியாவந்தனம் பண்ணவும். சந்தியாவந்தனம் பண்ண அங்கே பிரதானம் ஏன் கொடுக்கணும்? அதுல இல்லையே சந்தியாவந்தனம், சந்தியா வந்தனம் அவ்வளவுதானே. நீங்க வந்து ஆரக சந்தியா உபாசிதான் வேதம் சொல்லியிருக்க. சந்தியா உபாசிதா அவ்வளவுதான் சொல்லியிருக்க. நான் ஏன் அங்கே பிரதானம் பண்ணணும்? நான் இருந்து அகவர்தன துக்கம் பண்ணணும் இப்படி எல்லாம் கேட்கறது ஏண்டாங்க? அந்த நீ கட்டளைக்குள்ளேயே இந்த கட்டளையும் இருக்கு. தசபூர்ண மாதம் பண்ணுன்னு சொன்னாலே பிரயாதைகள் பண்ணணும் தான் அர்த்தம். அதே மாதிரி வேதாந்தத்தை பார்த்தீங்க, வேதாந்தத்தை இது அதுக்குள்ள இருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் அனுதானம் பண்ணுன்னு சொன்ன மாதிரி ஆயுதல்யா சார் அப்படின்னு ஒரு கோட்பாட்டு சொன்னான். அதத்த ஏக நியோக பிரதீதே ஏக வாக்கியதா, ஒரு கட்டளைக்கு உட்பட்டதான பதார்த்தங்கள் இருக்கணையானால் அதுக்கு ஏக வாக்கியதா, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன் இங்க கட்டளையே இல்லை? அதான் அபிபகமியமான பிரம்ம வாக்கியு நியோக சத்பாவே. ஒருவேளை வேதாந்த வாக்கியங்களும் இதை செய்ய இதை செய்யாதே என்று தூண்டுகிறது ஒத்துண்டையானால் ததேகத்வம். ததேகத்வம் விதி ஏகத்வம் வித்யம் நிஷ்பிரபஞ்ச உபதேசேஷு சப்பிரபஞ்ச உபதேசேஷுவா அசித்தம். வேதாந்தங்கள்ல ரெண்டு விதமான வாக்கியங்கள் இருக்கு. பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாதது பிரம்மம்னு சொல்லக்கூடியதான வாக்கியங்கள், நேக நேதி நக்கியஸ்மாதி நேதி நேகநாஸ்தி சிந்தனா, இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்ல பிரபஞ்ச சம்பந்தம் அற்றது பிரம்மம்னு சொல்றது விஸ்வபஞ்ச வாக்கியங்கள். மனோமயா பிராணசரீரா பாரூபா இப்படின்னு சொல்றது, மனஸ்வரூபமா இருக்க ஒளிமயமாக இருக்கார், எல்லாமும் செய்யக்கூடியவரா இருக்கார், சர்வசக்திகனா இருக்கார், இதன் என்ன சப்பிரபஞ்சத்தை சொல்ற. இப்படி ரெண்டு விதமான வாக்கியங்கள் இருக்கு. நிஷ்பிரபஞ்ச உபதேசேஷு சப்பிரபஞ்ச உபதேசேஷுவா அசித்தம். ஏ நகி சப்தாந்தராதிபே பிரமாணை நியோக பேதே அவகம்யமானே. பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல சப்தாந்தராதி பிரமாணங்கள் இருக்குமேயானால் அது வேற அதைத ஜோதி அதைத விஸ்வஜோதி அதைத சர்வ ஜோதி ஜோதிஷ்டோமையாக முன்னால் வச்சுட்டு அதைத ஜோதினு ஒன்று இருக்க, சர்வ ஜோதி விஸ்வஜோதின்னு இருக்க. இதெல்லாம் வெவ்வேறு பதங்கள் மறுபடியும் உபயோகிச்சிருக்கிறதுனால வெவ்வேறு கர்மாக்கள். இவன் ராமன் இவன் கோவிந்தன் சொன்னேனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இருக்குமா? ஒருவருக்கு ஒரு பேர் தானே இருக்கும். எப்ப சப்தாந்தரம் உபயோகிக்கப்பட்டதோ அப்ப வேற யாகம். இதே மாதிரி நிறைய விவகாரங்கள், குணபேதத்தினால ஒரு யாகம், தக்னாது ஹோதி பயசாது ஹோதி ரெண்டும் ஒண்ணுதான். தயிர் மேல ஹோமம் பண்ணுன்னா பால்னால ஹோமம் பண்ணு, அந்த ரெண்டும் ஒரே ஹோமா இல்லை, ரெண்டும் கலந்து போட்டுருந்ததா விவகாரம்? அப்படின்னா சப்தத்தினால வேதம், குணத்தினால வேதம், கிரியையினால வேதம், இப்படி ஆறு விதமான வேதங்கள் பூர்வ மீமாம்சையில உட்கார்ந்திருக்கவும். அதே போலதான் சப்தாந்தராதிபிகி பிரமாணைகி வியோக பேதே அவகம்யமானே எப்படி உட்கார்ந்தால் சர்வத்திர ஏகா நியோகா இது சக்கிய மாத்திரும். எல்லா இடத்துலையும் ஒரே கட்டளை தான், எப்படி ஒத்துப்படுறது? பிரயாக தர்சபூர்ணமாக்கியோ அதிகாராம்சேன அபேதா யுக்தம் ஏகத்துவம். பிரயாக தர்சபூர்ணமாக வாக்கியோ, இது என்ன சார் ஒண்ணும் புரியல, என்ன கொஞ்சம் மீமாம்சை தெரிஞ்சிருந்தா புரியும். மற்றவர்களுக்கு என்ன தர்சம்னா அமாவாசை, பூர்ணமாசம்னா பௌர்ணமி. இந்த தர்க்கம் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமாசை அன்னைக்கும் ஹோமம் பண்ணணும். வஸ்துல தர்க்க பூர்ணமாசம்னு சொன்னா அமாவாசை அன்னைக்கு பூஜை ஹோமம் பண்ணல, அதுக்கு அடுத்த நாள் காலமே ஹோமம் பண்ணணும். தர்க்க அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணும், பசுமாட்டு நிறத்துல இருந்து பாலை கறக்கணும். அந்த பாலை கறக்கணும்னா கண்ணுக்குட்டியை அப்புறப்படுத்தணும், கண்ணுக்குட்டியை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு குச்சி வேணும். அந்த குச்சிக்காக என்ன பண்றது, அது அங்கே போய் அந்த குச்சியை பறிக்கணும், மரத்தை வந்து இசேத்வா அப்படின்னு பறக்கணும். ஊர் ஜேத்வா அது இருக்கக்கூடியதான் தூசியெல்லாம் எடுக்கணும். இப்படி எல்லாம் வரிசையா வேதம் சொல்லிட்டே இருக்கு. இதை பண்ணிட்டு தர்ச யாகம் பண்ணணும். தர்ச யாகம் அமாவாசை கழிஞ்சு பிரதம எண்ணிக்கு காலமே பண்ணக்கூடியது. அன்னைக்கு தயிர்னால ஹோமம் பண்ண சொன்னே, தயிர்னால ஹோமம் பண்ண தயிர் எங்க இருந்து கிடைக்கும், கடையில இருந்து வாங்கிட்டு வருவிடா? அதுக்கு விடப்படாது, பசு மாட்டுல இருந்து அதை இது எடுத்து பாலை கறந்து அதை உரப்பூத்தி தயிர் ஆக்கணும். அதனால அமாவாசை அன்னைக்கு சாயங்காலமே பாலை கறக்கணும், உரப்பத்தணும், தயிர் ஆக்கணும். அடுத்த நாள் காலமே பால் கொடுக்கணும். அப்ப இந்த பாலும் அந்த தயிரும் சேர்ந்து ஐந்திரம் ததி ஐந்திரம் வயகா ஆக்னேய மட்டாக பாலம் அப்படின்னு மூணு யாகங்கள் பண்ணணும். இது தர்ச பிரகரணம். அதே மாதிரி பௌர்ணமாசையிலையும் இருக்குன்னு வச்சுங்களேன், பௌர்ணமாசையிலையும் அடுத்த நாள் பிரதமர் ஹோமம் பண்ணணும். இந்த ஹோமங்கள் பண்ணிட்டு ஒரு ஐந்து பிரயாச ஹோமங்கள்ல பண்ணணும். சமிதோ இசதி சமுண பாதம் இசதி சுவாகாரம் இசதி இடாம் இசதி அப்படின்னு ஒரு ஐந்து பிரயாகங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணு அனுயாகங்கள் பண்ணணும். இத்தனையும் பண்ணினாத்தான் தர்த்த யாகம் அது. ஸோ இந்த தர்த்தம்னு சொன்னா அதுக்குள்ளேயே இன்க்ளூடடாக இருக்கு உங்களுக்கு. இது இப்ப சொன்னதான சமிதாதி யாகங்கள். பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லணுமா? பூஜைன்னா என்ன சொன்ன, தூபம் தீபம் நைவேத்தியம் கற்போதகாரத்தை அதற்கு பிறகு பிரதட்சிண நமஸ்காரம் சமாபணம் ஆகமனம் இத்தனையும் சேர்ந்துதானே பூஜை பூஜை பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? நைவேத்தியத்தை ரெடி பண்ணுங்கிறது தனியா சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி தர்சம் பண்ணுன்னா சமிதாதி யாகங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது அதுக்குள்ள இன்க்ளூட் அந்த குரூப்ல. அதான் பிரயாக தர்சபூர்ணமாக வாக்கியோ, பிரயாகங்களை பண்ணுங்கோ தர்சபூர்ணமாசங்கள் பண்ணுங்கோங்கிற வாக்கியத்துல அதிகாரம் அபேதார். இவைகள்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு அந்த கர்த்தாவுக்கு சொன்னது ஒன்னா இருக்கிறதுனால ஏக வாக்கியம்னு சொல்லலாம். நது இக சகுண நிர்குண சோதனாது, அதே ரோஜ் இங்கே சகுண வாக்கியத்திலயோ நிர்குண வாக்கியத்திலயோ வராது. ஏன் கத்துது இங்கே ஏகத்துவத்தை கத்துது ஏகத்துவ அதிகாரம் சோஸ்தி. ஒரு பிரகரணம் என்கிறது இங்க இல்ல, அதிகாரம்னு பிரகரணம் ஒரு கர்த்தாவை சொல்றது இல்லை. நகி பிரபஞ்ச பிரவிலைய உபகாரினா, அப்படிங்கிற குணங்கள்ல பிரபஞ்சத்தை அப்படியே அழிச்சு விடுங்கோ அப்படிங்கறதுக்கு வரல. எப்பச்சது தபச்சது எத்தாங்கே பிராப்தியதே பலம் தத்த யோகை ரவிகம்யதே ஏகம் சாங்கியன்ச யோகஞ்ச அப்படிங்கிறது. அந்த இடத்துல சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம், யோகம்னு சொன்னா கர்ம யோகம்னு பகவத்கீதையில யோகம்னு வந்தது அந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு. இப்ப ஏகம் சாங்கியன்ச யோகஞ்ச எப்பச்சது தபச்சதிங்கிறதுக்கு ஞானத்தினால வரக்கூடியதான பலமும் கர்மாவனால வரக்கூடிய பலமும் ஒண்ணுத்தான். யாரு பார்க்கிறானோ அவன் தான் நிஜமாக பார்க்கிறான். ஞானத்தினால என்ன பலம் வருது? மோட்சம் பலம். கர்மாவனால என்ன பலம் வருது? கர்மாவனால சித்தசுத்தி, சித்தசுத்தி வந்த பிறகு ஞானம், ஞானத்தினால என்ன மோட்சம். சோ மோட்சங்கிற ஒரு டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு சாங்கியங்கிறது ஒரு வழி, கர்மா யோகம்ங்கிறது ஒரு வழி. ஆகையால் ரெண்டும் ஒன்னுத்தான்பான்னு சொல்ற. ஏன் இந்த மூணாம் அத்தியாயத்துல ரெண்டு மூணு அத்தியாயங்கள்ல கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சிந்தசைஸ் பண்ணணும். ஞானம் தான் நிச்சயமாக மோட்சத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் அந்த ஞானமானது சாதாரணமா வராது. பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் வாசுதேவ சர்வதி மகாத்மா துர்லபா அப்படின்னு பல பல பிறவிகள்ல நம்ம கண்ணினதான யஜ்ஞங்கள் யாகங்கள் இவைகள்லாம் பண்ணின பிறகுதான் வேதாந்தத்துக்கே வருகிறோம். ஆகையால் வேதாந்தம் வரணும் அப்படிங்கிறது ரைட்டு. அது முடியாத வரைக்கும் சித்த சித்தி வர பண்ணி என்ன பண்ணணும்? கர்மாவை பண்ணணும். ஆகையால் வேதாந்திகள் கர்மாவை வேண்டாம்னு சொல்லல, ஆனா அந்த கர்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குப்பா, அது வரைக்கும் பண்ணணும் தான் நாங்க சொன்னோம். எங்கேன தானேன தரதா அநாசகேன இவெல்லாம் பண்ணினேன். ஆனால் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சூழ்நிலை வரும். சென்னையில இல்லாம வேற எங்கேயோ ஒரு இடத்துல கிராமத்துல இருந்தால் வேதாந்தம் கேட்கணும். நீங்களே சொல்ல வேண்டிதான். இங்க இது போல ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால இவைகள்லாம் கிடைக்கும். இது கிடைக்கணுமையானால் என்ன பண்ணணும்? வேதா கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும், நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ணி இருக்கணும். அதான் சொல்றம். பிரபஞ்ச பிரளய பாரூபத்வாதி குணோபகாரி பரஸ்பர விரோதி. அடோ இல்ல, இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடுறேன்னு ஆரம்பிக்கிறேன் பாருங்கோ. இதுவும் இந்த பாரூபத்வாதி குணங்களுக்கும் அதுக்கு சகாயம் பண்ணல. ஏன்னா பரஸ்பர விரோதித்வார் பிரபஞ்ச பிரளயமான முக்திக்காகவும் சகுணோபாசனாதிகள்னா இந்த வாழ்க்கையில மேல்நிலையை அடையணும் என்பதற்காகவும் ஐடியா இருக்கு. சகுணோபாசனங்கள் என்ன பண்ணி எதுக்காக பண்ணிட்டு இருக்க? மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக. பிரபஞ்ச இது பிரபஞ்ச பிரவிலையும் எதற்காக? முக்திக்காக. ரெண்டு ஆப்போசிட் தான் இருக்க. உலகங்கள்லாம் மேலும் மேலும் வளர்ந்ததேயானால் அது சௌக்கியமா இருக்க முடியும். மோட்சம் வேணும்னா இதை விட்டுறணும். பாருங்க சாதாரணமாக சொல்றது எக்கனாமிக்ஸ் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு ஆசை வளரணுங்கிறான். ஆசை வளர்ந்தாதான் சார் மறுபடியும் மறுபடியும் புதுசு புதுசாக உண்டு பண்ணுவான், பண்ணிட்டே இருப்பான். எக்கானமி எப்படி குரோத் வரும் அப்படின்னு கேட்டேன்னா மனுஷர்களுக்கு ஆசை உண்டு பண்ணணும். அந்த செல்போன்ல வச்சு அந்த செல்போன்ல எதையோ வச்சுண்டு பழைய செல்போன்ல ரெண்டு வருஷத்துக்கு கூட அழிச்சு பண்ணும். அதுக்கப்புறம் என்ன புதுசு வாங்கணும். அதுல இதை விட ரொம்ப நல்லா இருக்கு ஹை டெஃபினேஷன். விவகாரம் இவருக்கு இல்ல ஹை டெஃபினேஷன் விவகாரம் முழுக்க இது ஏமாத்திர உத்தியோகம். அதனால ஜனங்களுக்கு அது அப்படி பண்ணினா நல்லது இப்படி பண்ணினா நல்லதுன்னு காட்டி ஏமாத்தி அவளுடைய ஆசைகளை வளர்த்து அப்படி பண்ணிட்டே இருந்தா நாட்டுல ஜனங்கள்லாம் இந்த சௌக்கியமா இருக்கும், ஜனங்கள் சௌக்கியமா. இது எக்கனாமிக் தியரி. ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது? ஆசைப்படாது, எதையும் பார்த்து ஆசைப்படாது, இருக்கிறதோட இருக்கட்டும், சந்தோஷமா இரு. அப்ப நேரம் ஜீவனம் நாடு அது வியாபாரத்தினால முன்னுக்கு வராது. அதனால அது வேற வழி, இது வேற வழி. அதான் சொல்றார், பிரபஞ்ச பிரபலயம்ங்கிறது முக்திக்காகவும் சமணோபாசனையானது அபியுதயத்துக்காகவும் வந்திருக்கு. அபியுதயம்னா என்ன அர்த்தம்? வெல்ஃபேர் இண்டிவிஜுவல் அர்த்தம். அதனால பரஸ்பர விரோதா. நகி கிருஷ்ண பிரபஞ்ச பிரபலயனம் பிரபஞ்சசிய ஏகதேசாபேட்சணம் ஏகதேசாபேட்சணம் ஏகஸ்மின் தர்மணி யுக்தம் சமாதேசிதும். அதோட இந்த உலகத்தை முழுக்க அழித்து விடுறேன்னு சொல்றதும் ஒரு ஏகதேசமா இருக்கக்கூடியதான இந்த ஜீவ நடத்தல மட்டும் சௌக்கியமா இருக்கணும் இருந்துக்கிறதுங்கிறதும் சரியானது இல்லை. இப்ப பரசுராமன் உட்கார்ந்த அவருக்கு என்ன, அந்த கார்த்தவீரியார்ஜுனன் வந்து பண்ணினதான கலாட்டால அப்பா பண்ணதுனால என்ன பண்றேன், உலகத்தில் இருக்கக்கூடியதான சத்திரியாலை எல்லாரையும் கொண்டுடுதேன்னு ஆரம்பித்தான். என்ன பண்ணினார்னார், உலகத்துல எந்தெந்த ராஜா இருந்தாலும் அந்த ராஜா போய் கொண்டுட்டு வருது. இப்படி மூணு தரம் பண்ணினார் அவர். அதான் தப்பிச்சந்தவா தசரதன் போல சில பேர் தான் இது எல்லாரும் ராஜான்னு வந்து போக வேண்டியதுன்னு தலை கையில கொட்டா இது வச்சுட அழிச்சு கொண்டு வண்டி இப்படிதான் பண்ணினான். சாதிச்சாரா முடிவேண்டியவரால கடைசியில என்னடா ஒண்ணும் இல்லாம அத்தனையும் பூமண்டலத்தை முழுக்க சேர்த்து வந்து ஒருத்தருக்கு தானம் பண்ணிவிட்டார். கடைசியில என்ன பண்ணார், பாபம் ஒண்ணுதான் மிஞ்சிருக்கவர். அதனால பிரபஞ்ச பிரபலம் இம்பாசிபிள் தான், பிரபஞ்ச பிரபலாபதம் முழு பிரபஞ்சத்தை அழிப்பது என்றும் பிரபஞ்ச ஏகதேசாபேட்சணம் ஒரு ஏகதேசத்தை வைத்துக் கொள்றது என்கிறதும் ஏகஸ்மின் தர்மணி ஒரு பிரபஞ்சத்து நடத்தல் யுக்தம் சமாதேசம் இதை மனசால ஒத்துக்கொள்ளவும் முடியாது. தஸ்மா ஆகையால உங்க வியாக்கியானத்தினால இத்தனை தோஷங்கள் சொல்றது சுவாமி. தஸ்மா அத்மதுக்தேவ விபாக, நாங்க சொன்னதான விபாகம் தான் அர்த்தம் தான். ஆகாரவத் அனாகாரோபதேசானாம் யுக்ததரஹா, ஆகாரத்தோட கூடினதான பிரபஞ்ச வாக்கியங்களுக்கும் அனாகாரமாக இருக்கிற பிரம்ம வாக்கியத்துக்கும் அர்த்தம் நான் சொன்னபடிதான் எடுத்துக்கணும். பிரம்மமானது எப்படி இருக்க, அசப்தமஸ்பர்சமரூபம் அவ்யயம், அதே போலயே நத்ரஷ்டு த்ரஷ்டு அசுதம் ஸ்ரோத்ரு அமதம் மந்த்ரு அப்படின்னும் நேகநானாஸ்தி கிஞ்சன நாத்திரகாஸ்தன விதாஸ்தி, இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்னால ஆகாசம் போல் சூட்சமாக ஒரு உருவம் இல்லாதது நிஷ்பிரபஞ்சமான பிரம்மம். உபாதியினால் அது வேற விதமாக காணப்படலாம் சகுண உபாசனங்களுக்கு அப்படின்னு, அது உபாதியாக காணப்பட்டாலும் உண்மையானது நிரூபமான ஒரு பிரம்மந்தான் என்று நாங்கள் வியாக்கியானம் பண்ணினோம் பாருங்க. இதுதான் நிஜமான வியாக்கியானம். அதுக்கு முன்னால் இருக்கிற வியாக்கியானங்கள்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இந்த கதைக்கரணம் வந்து ஆச்சாரியால் இதுவரைக்கும் அவள வையல இப்படி அர்த்தம் பண்ணினா இந்த தோஷங்கள் வருவோம்னு காமிச்சிருக்காரே தவிர அவன் மடையன் அவன் முட்டாள் அவனுக்கு ஒன்றும் தெரியலேன்னு ஒரு இடத்துக்கு சொல்ல மாட்டார். அதே போலயே இன்னொருத்தருடைய தோஷத்தை எடுத்து சொல்லப்படாது. எதுக்காக இதெல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்க, இது முன்னாள் இப்ப புதுசா நீங்க சாங்கர பாஷ்யம் வாசிக்கணும்னா அதுக்கு முன்னாள் வந்த பாஷ்யம் வாசிக்க போறது இல்ல. அப்படி வாசித்தாலும் இத வாசித்த பிறகு அது தப்புன்னு தெரியுது. ராமராய கவின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணினார், வெள்ளம் கொண்ட ராமராயன் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப பெரிய கிரந்தங்கள்லாம் நல்ல பெரிய பண்டிதர். ஆனா அவர் மனசுல சில தோஷங்கள், சில க்வெஸ்சன்ஸ் இருந்தது. வேதாந்த பஞ்சதசியை அப்படியே ட்ரெயின்ல படித்தார். என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் இங்க இருக்குன்ட்டார். நம்ம தான் பஞ்சதசி படிக்கிறது இல்ல, அவருக்கு ஒரு தரம் படித்ததுமே இத்தனை தோஷங்களும் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு இந்த தத்துவம் வசத்தின்னு அப்புறம் அத்வைதத்துல நிறைய கிரந்தங்கள் எழுதினார்னு வச்சுப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி தோஷங்கள் இருக்குமே ஆனால் அது பாக்கியத்தை வாசிச்சா சரியாயிடும். அதுக்கு முன்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொருத்தர வெய்யறத முதல்ல நிறுத்தணும். அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றார், அவருக்கு அப்படி, இதை நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்டதான ஒரு பிரக்கிரியை அனுசரிக்கணும்னு பாக்கியம் சொல்லியிருக்க. அதனால பாக்கியமானது உங்களை இப்படி பண்ணு இப்படி பண்ணாதேன்னு சொல்லாரு. அதை பார்த்துடானே ஏனாலும் அதை படித்தாலே உங்களுக்கு விஷயங்கள் தானா தெரியும். அதான் அதுக்காக தான் இவளை சொன்னாரே தவிர, பழைய பாக்கியத்தை ரிவைஸ் பண்ணணும், அதை பார்க்கணும், இன்னொருத்தர தப்புன்னு சொல்லணும்ங்கிறது பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம் அல்ல. இப்படி பெரிய அதிகரணம், உபயலிங்க அதிகரணம், கஷ்டமான அதிகரணம், அது முடிஞ்சது. அடுத்தது பிரகதை தாவத்வம் எக்கிறது சேதன் ததோ பிரவீதிட போயா அப்படின்னு இந்த பிரம்மம் ரெண்டு ஸ்வரூபம்னே வேதாந்தமே சொல்லியிருக்கு. ரெண்டு ஸ்வரூபம் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன்னு அவன் சொல்றான். மூத்தாமூர்த்த பிராமணம் பிரகதாரண்யகத்துல தேவாவ பிரம்மணே ரூபேன்னு ஆரம்பிச்சிருக்கே சுவாமி, நீங்க சொன்னதுக்கு வேற விதமாக காணப்படுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கு சமாதானம் சொல்றதுக்காக பிரகதைதாவத்வ அதிகரணம் அழகான அதிகரணம் இத நாளைக்கு காலமே பார்ப்போம். ஓம் சொன்னோம் இஷ்ட சம்பருடா சொன்னோமா நமஸ்தே.